أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய கிருபையால் ஜும்மா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கு ஒன்று குழுமியிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலும் ஸஹீஹு முஸ்லிமிலும் இடம்பெற்றுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யத்பாவுல் மையித்த ஸலாஸத்துன் அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு ஃபயர்ஜுஉ இஸ்னான் வ யப்கா மஅஹு வாஹிதுன் அவ் கமா கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மையத்தை மூன்று காரியங்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன. அவருடைய குடும்பம், அவருடைய பொருளாதாரம், அவருடைய அமல். இரண்டு காரியங்கள் பின்னால் வந்து விடுகின்றன. ஒன்று அவருடைய குடும்பம், மற்றொன்று அவருடைய பொருளாதாரம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் அவரோடு மிஞ்சி இருக்கிறது, அதுதான் அவர் செய்த அமல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த ஹதீஸை நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு மையித் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். பொதுவாக நாம் மரணித்து விட்டால் நம்மை யாரும் பெயரை சொல்லி அழைக்க மாட்டார்கள், பெயரே இல்லாமல் போய்விடும். ஒருவர் மரணித்து விட்டால் மையத்தை எப்போது அடக்கம் செய்ய போகிறார்கள், ஜனாசாவை எப்போது குளிப்பாட்டப் போகிறார்கள், இதைத்தான் கேட்பார்கள் மக்கள். எனவே அப்துல்லாவை எப்போது அடக்கம் செய்யப்படுகிறார்கள், அதே போன்று அப்துல் ரஹ்மானை எப்போது குளிப்பாட்டப் போகிறார்கள் என்று பெயரை குறிப்பிட்டு சொல்வது என்பது அரிது. அதிகமாக என்ன சொல்வார்கள் என்றால் மையத்து ஜனாசா என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவார்கள். எனவே உயிர் போய்விட்டால் நம்முடைய பெயரும் கூட அழிந்து விடுகிறது. மையத்து ஜனாசா என்ற வார்த்தை தான் அதிகமாக புழங்கப்படுகிறது. அன்பானவர்களே, இவ்வாறு நாம் மரணித்து விட்டால் நம்மோடு யார் தொடர்ந்து வருவார்கள் என்றால் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பொருளாதாரமும். எங்கு வரைக்கும் தொடர்ந்து வருவார்கள் என்றால் கபரு வரையிலும் நம்மோடு தொடர்ச்சியாக இருப்பார்கள். அதற்கு பிறகு அவர்களும் திரும்பி விடுவார்கள். நாம் சேமித்து வைத்த பொருளாதாரமும் திரும்பிவிடும், அதுவும் நம்மோடு இருக்க போவது கிடையாது. எவ்வளவுதான் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக சேமித்து வைத்தாலும் நாம் மரணித்து விட்டால் நம்மோடு அது கொஞ்சம் கூட வந்து நிற்காது. நம்முடைய கையில ஒரு வெள்ளி மோதிரம் அணிந்தாலும் கூட அதையும் கூட கலட்டி விடுவார்கள். பிறந்த மேனிக்கு அப்படியே நம்மை அடக்கம் செய்து விடுவார்கள்.
வேண்டுமானால் ஒரு கஃபனாடை, அந்த துணியை மட்டும் சுத்தி விட்டு அப்படியே வைத்து விடுவார்கள். இது யாராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி, அல்லது ஏழையனாக அவன் வாழ்ந்திருந்தாலும் சரி, இதுதான் யதார்த்தமான மனிதனுடைய நிலையாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் மரணித்த பிறகும் கபுரு வரையிலும் மறுமை நாள் வரையிலும் மஹ்ஷரு வரையிலும் நம்மோடு ஒட்டி கொண்டு இருப்பது என்ன தெரியுமா? நாம் செய்த அமல் மட்டும்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, நாம் நாளை மறுமை நாளுக்காக என்ன சேமித்து வைத்திருக்கிறோம், நம்மிடத்தில் என்ன தயாரிப்புகள் இருக்கின்றன என்பதைத்தான் நானும் நீங்களும் இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அன்பிற்குரியவர்களே, இந்த உலக விஷயத்தில் நாம் நிறைய சிந்திப்போம், நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்துவோம், பிற்காலத்தில் பின்னால் வரக்கூடிய எதிர்காலத்தில் நம்முடைய சந்ததிகள் நல்ல முறையில் இருக்க வேண்டும், நாமும் தள்ளாத வயதை அடைந்ததற்கு பின்னால் வீட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு சேமிப்பு இருக்க வேண்டும், அவ்வாறு இருந்தால்தான் அது நமக்கு பயன் தரும் என்றெல்லாம் இப்போது நாம் அழகாக சிந்திக்கிறோம். பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், மிகப்பெரிய பெரிய அளவில் பட்டதாரிகளாக உருவாக்க வேண்டும், யாரிடத்திலும் கையேந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதையெல்லாம் சிந்திக்கின்ற நாம் இவ்வாறு சிந்திப்பதை இஸ்லாம் தடுக்கவில்லை, மறுக்கவில்லை. ஆனால் நம்முடைய மௌத்துக்கு பிறகு, நாம் மரணித்ததற்கு பிறகு இன்னொரு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கைக்காக நாம் என்ன தேர்வு செய்து வைத்திருக்கிறோம், நம்மிடத்தில் அதற்காக என்ன சேமிப்புகள் இருக்கின்றன, இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு வந்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விக்கு திரும்ப கேள்வியாக எழுப்பி கேட்டார்கள், நீங்கள் அதற்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். எனவே அன்பானவர்களே, மறுமை நாளுக்காக சேர்க்க வேண்டிய சேமிப்புகள் நிறைய இருக்கின்றன. நாம் செய்யக்கூடிய அமலை துரிதப்படுத்த வேண்டும், வேகப்படுத்த வேண்டும், நிறைய சேமிக்க வேண்டும், நம்மை பற்றி சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும், என்னிடத்தில் என்ன சேமிப்புகள் இருக்கின்றன, நான் சேர்த்த சேமிப்புகள் என்ன என்பதை இந்த நேரத்தில் நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனில் கூறுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், உல் தந்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமை நாளுக்காக என்ன சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை சுய பரிசோதனை செய்து பாருங்கள். ஒத்தகுல்லாஹ், மேலும் அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிபவனாக இருக்கின்றான். உலா தகுனு கல்லதீன நசுல்லாஹ ஃபன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், இறை மறுப்பாளர்கள், நயவஞ்சகர்கள், அல்லாஹுவை மறந்து வாழ்வதை போன்று நீங்கள் இறை விசுவாசிகளை நீங்கள் அப்படி இருந்து விடாதீர்கள். அவர்களை அல்லாஹ் தங்களுக்கு தாங்களே மறக்கடிக்க செய்துவிட்டான். அல்லாஹுவை மறந்து வாழக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், இவர்கள் தான் மகா மகா கெட்டவர்கள், பாவிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். அன்பானவர்களே, இங்கு அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து, நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், மறுமை நாளுக்காக உங்களுடைய தயாரிப்புகள் என்ன என்பதை சுய பரிசோதனை செய்து பாருங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களில் மூழ்கி இருக்கிறோம். மௌத்துக்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை கபரு வாழ்க்கை என்று இருக்கிறது. அந்த கபரு வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? சாதாரண வாழ்க்கை கிடையாது. அங்கேயும் விசாரணை இருக்கிறது, அங்கேயும் நரகத்தினுடைய வேதனையும் நல்லவர்களுக்கு சுவர்க்கத்தினுடைய வாசனை திரவியங்களும் சுவர்க்கத்தினுடைய எடுத்துக்காட்டுகளும் அங்கு நிறையவே இருக்கின்றன. அது ஒரு ஒரு வாழ்க்கை, மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை. அந்த கபரு வாழ்க்கைக்காக நாம் என்ன சேமித்து வைத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, பெரும் நபித்தோழர்கள், மிகப்பெரிய நபித்தோழர்கள், அவர்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்பட்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு நபித்தோழர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதிகமாக நெருங்கி பழகிய ஒரு நபித்தோழர். அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அண்ணலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடத்திற்கு தகுதியானவர் என்ற ஒரு இடத்தை பிடித்தவர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மறைமுகமாக சுட்டிக்காட்டிருக்கிறார்கள். மட்டுமல்லாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபித்தோழர்களை இவர்கள் சுவர்க்கத்தில் இருப்பார்கள், இவர்கள் சுவர்க்கவாதிகள் என்று சுபச்செய்தியும் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறு சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்கள் ஒருவர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரு வீதியிலே நடந்து செல்லும் போது நான் முனாஃபிக்காகி விட்டேன், நயவஞ்சகனாகி விட்டேன் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறுக்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வர்றார்கள். இதனை செவியிட்டு சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் மா தகூல், தோழரே அல்லாஹ் தூய்மையானவன், நீங்கள் என்ன வார்த்தையை சொல்கிறீர்கள் என்று சொன்னவுடன் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில இருக்கும் போது அல்லாஹ்வுடைய பயம் வருகிறது. அதே போன்று மறுமை நாளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லும் போது அல்லாஹ்வுடைய அச்சம் எனக்கு வருகிறது. நான் அவர்களுடைய சபையை விட்டு வெளியேறி எனது வீட்டிற்குள் போனால், என்னுடைய குடும்பத்தை சந்தித்தால் அந்த நிலை மறந்துவிட்டு இன்னொரு நிலைக்கு ஏற்படுகிறது. எனவே நான் இரட்டை வேடம் உடையவன் தானே, நயவஞ்சகன் தானே, ஒரு நேரத்தில் அவ்வாறு இருந்து இன்னொரு நேரத்தில் இன்னொரு நிலையில் இருந்தால் நான் முனாஃபிக் தானே என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கவலையை பாருங்கள், அவர்களுடைய சிந்தனை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பிற்குட்பட்ட ஒரு நபித்தோழர், சிலாகித்து சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர், வானவர்களால் குளிப்பாட்டப்பட்ட நபித்தோழர், அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்படுகிறார்கள். என்றைக்காவது நாம் இப்படி கவலைப்பட்டிருப்போமா? கொஞ்சம் நேரம் சிந்தனை மாறியதால் தன்னைத்தானே நயவஞ்சகன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கவலைப்பட்டு சொல்கிறார்கள் என்றால், இந்த நேரத்தில் தான் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உரசி பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். அன்பானவர்களே, இதை கேட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஈமானால் உயர்ந்தவர்கள், அமலால் உயர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தோழரே எனக்கும் அதே நிலை ஏற்படுகிறது, வாருங்கள் அண்ணலன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் விளக்கத்தை பெறுவோம் என்று சொன்னால், கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அவர்கள் தன்னைத்தான் அவர்கள் புகழ்ந்து சொல்லவில்லை, ஈமானால் நான் தான் சிறப்பு வாய்ந்தவன் என்று சொல்லவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள்? எனக்கும் அதே நிலை ஏற்படுகிறது, விளக்கத்தை கேட்போம் வாருங்கள் என்று சொல்லி இருவரும் செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நடந்த சம்பவத்தை சொன்னதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஹந்தலா, வாழ்க்கை என்பது இப்படியும் அப்படியும் தான், ஒரு நேரம் இப்படி இருக்கும், ஒரு நேரம் இப்படி இருக்கும், இப்படித்தான் வாழ்க்கை. ஆனாலும் நீங்கள் தொடர்ச்சியாக அல்லாஹுவை தியானிப்பதில், அல்லாஹுவை திக்ர் செய்வதில் நீங்கள் தொடர்ச்சியாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை தேடி வானவர்கள் பாதையில் வந்து உங்களுக்கு கைலாகு முசாஃபஹா கொடுப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்ந்து தனது உள்ளம் இப்படி மாறுகிறதே என்று கவலைப்பட்டார்கள் என்றால், அவர்களே இவ்வாறு கவலைப்பட்டு இருக்கும் போது நாம் நம்முடைய பெரும்பகுதி நேரங்களை அமல் அல்லாத, இபாதத் அல்லாத இன்னொரு நேரங்களுக்கு ஒதுக்கி செயல்படுத்துகிறோம். ஆனால் ஒரு கவலையும் இல்லை, நம்மை பற்றி நாம் சிந்திப்பதே கிடையாது. நம்மிடத்தில் என்ன அமல் இருக்கிறது, என்ன இபாதத் இருக்கிறது, அல்லாஹ் ரூஹை பிடுங்கிவிட்டால் அடுத்த நிலை நமக்கு எப்படி என்னவாகும் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கணும். ஆனால் நாம் பெரும்பாலும் சிந்திப்பது இல்லை. அன்பானவர்களே, இதே போன்று உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட நபித்தோழர், சுப்ஹானல்லாஹ், உமர் ஃபில் ஜன்னா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்கள். அவர்களும் கூட ஒரு நேரத்தில் ஹுதைஃபாவின் அல் யமான் ரதியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ரகசியங்களை, யார் நயவஞ்சகர்கள் யார் முனாஃபிக்குகள் என்ற பட்டியலை அவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுவார்கள். அதனை அவர்கள் பத்திரமாக அமானிதமாக பாதுகாப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்தவர் தான் ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் போது ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். ஹுதைஃபா அவர்களே, உங்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பட்டியலை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள், அது எனக்கு நல்லவே தெரியும். அந்த பட்டியலை எனக்கு கொஞ்சம் காண்பியுங்களேன், நான் அதனை பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரிடத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை பாருங்கள் சொன்னார்கள். முடியாது, இது அமானிதம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அமானிதம், அதனை நான் யாருக்கும் வெளிப்படுத்தி சொல்ல மாட்டேன் என்று சொன்னார்கள். ஆட்சி தலைவர் அமீருல் மூமினீன் என்று இருந்தாலும் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காட்டவில்லை. திரும்ப சொன்னார்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு, தோழரே, அதனை நான் வாங்கி மக்களிடத்தில் சொல்வதற்காக நான் கேட்கவில்லை. அந்த நயவஞ்சகர்கள் என்ற அந்த பட்டியலில் எனது பெயர் உள்ளதா என்று அறிந்து கொள்வதற்காக நான் கேட்கிறேன் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு யார்? ஒரு தெருவிலே நடந்து வந்தால் ஷைத்தான் வேறொரு தெருவிலே போவான். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று அந்த அளவுக்கு சிலாகித்து கூறப்பட்ட உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள் என்று பாருங்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்மிடத்தில் என்ன அமல் இருக்கிறது, என்ன சேமிப்புகள் இருக்கின்றன, இதைத்தான் நாம் சிந்திக்கணும் அன்பானவர்களே. எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபரு வரையிலும் குடும்பமும் பொருளாதாரமும் வந்து நிற்கும், அதற்கு பிறகு திரும்ப அது போய்விடும். அமல் மட்டும்தான் அவரோடு ஒட்டி கொண்டு கடைசி வரையிலும் அதுதான் பாதுகாக்கும். குடும்பம் வரமாட்டார்கள். கணவர் மூத்தாகிவிட்டால் மனைவி நானும் சேர்ந்து அங்கே இருக்கிறேன் என்று யாரும் சொல்ல மாட்டாள். மனைவி மூத்தாகிவிட்டால் கணவர் இவ்வளவு நாள் அவளோடு சேர்ந்து வாழ்ந்தனே, எனவே நானும் அங்கு அவளோடு போகிறேன் என்று யாரும் சொல்ல மாட்டார். இதுதான் யதார்த்தம். மூத்தாகிவிட்டால் குடும்பத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் அவர்கள்லாம் 3 நாளைக்கு கொஞ்சம் அழுவார்கள், கவலைப்படுவார்கள், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் யதார்த்தம் அன்பானவர்களே. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். நம்முடைய மூத்துக்கு பிறகு அவர்கள் செய்யக்கூடிய துஆக்கள் பிரார்த்தனைகள் இதுதான் நமக்கு வந்து சேரும். எனவே அவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவிற்கு பிள்ளைகளை நாம் உருவாக்கி இருக்கிறோமா? இன்று உலக விஷயத்தில் நல்ல நல்ல பிள்ளைகளாக அவர்கள் உருவாக வேண்டும், நிறைய பட்டதாரிகளாக படிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு முஸ்லீம்கள் மட்டுமா படிக்கிறார்கள்? முஸ்லீம்கள் அல்லாதவர்களும் தான் நிறையவே படிக்கிறார்கள், அது மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் ஆகிரத்திற்காக, மறுமை வாழ்க்கைக்காக நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் எவ்வாறு நாம் கல்வியை ஊட்டுகிறோம் புகட்டுகிறோம் என்பதைத்தான் அந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மூத்தாகிவிட்டால் அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. 3 விஷயங்களை தவிர, 1, நிரந்தர தர்மம் அவன் செய்துவிட்டு அவன் மூத்தாகினால், அவன் மூத்தாகிய பிறகும் அதன் மூலமாக யாரெல்லாம் பயன்படுகிறார்களோ அந்த நன்மை உனக்கு போய்கொண்டிருக்கும். அடுத்தது அவன் போதித்த கல்வி, பயனுள்ள கல்வி, அந்த கல்வி மூலமாக யாரெல்லாம் பயன்படுகிறார்களோ அதனுடைய நன்மைகளும் அவனுக்கு போய்கொண்டிருக்கும். 3வதாக வலதுன் சாலிஹுன் யதுஉலஹு, சாலிஹான குழந்தை அந்த பெற்றோருக்காக தந்தைக்காக துஆ செய்கிறதல்லவா, இந்த துஆ அவனுக்கு போய்கொண்டு இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்களே. இவ்வாறு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குகிறோமா? அல்லாஹ்வை பற்றியுள்ள கல்வியை பிள்ளைகளுக்கு போதிக்கிறோமா? ஆகிரத்தை பற்றியுள்ள கல்வியை போதிக்கிறோமா? கொஞ்சம் சிந்திக்கணும். மௌத்தை பற்றியுள்ள சிந்தனையை நம்முடைய பிள்ளைகளுக்கு புகட்டுகிறோமா? சிந்திக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா, சிறு வயதில் அவர்கள் பிள்ளைகளோடு அவர்களுடைய வயதிலே விளையாடி கொண்டிருக்கிற பருவ வயது உள்ளவர்களோடு இருந்த நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய பிடரியை பிடிக்கிறார்கள். பிடித்து சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல் வஉத் நஃப்ஸக மின் அஹ்லில் குபூர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மகனே, நீ துன்யாவில் அந்நியனை போன்றுவாள், வழிபோக்கனை போன்றுவாள், உன்னுடைய உள்ளத்திலே மரணித்தவர்களை கொஞ்சம் நினைத்துப்பார் என்று சொன்னார்கள். யாருக்கு சொன்னார்கள்? பெரிய வயதுள்ளவர்களுக்கு சொல்லவில்லை, சிறு வயதிலே விளையாடி கொண்டிருக்கிற பருவத்தில் உள்ள குழந்தையை பார்த்து சொன்னார்கள். உன்னுடைய உள்ளத்தில கபருள் உள்ளவர்களை கொஞ்சம் நினைத்துப்பார், இந்த உலகத்தை விரும்பி வாழாதே, அந்நியனை போன்றுவாள், வழிபோக்கனை போன்றுவாள். வழிபோக்கன் என்றால் இடையில அவன் சிக்கி தவித்திருப்பான், அவனிடத்தில் நிறைய சொத்து பத்துகள் இருக்கும், ஆனால் எங்கேயோ போய் அவன் சிக்கி தவித்து ஒரு நிலையில இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இந்த துன்யாவை நீ தேர்வு செய்து கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு சொல்கிறார்கள் என்றால், என்றைக்காவது நாம் நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹுக்காக வேண்டி வாழ், அல்லாஹுவை பயந்து வாழ், அல்லாஹ் எங்கு இருக்கிறான், மறுமை என்றால் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, கபூர் என்றால் என்ன, மௌத் என்றால் என்ன, அந்த மௌத்துக்காக நீ தயார் செய்து கொள். இப்படியெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்றைக்காவது நானும் நீங்களும் போதித்தது உண்டா என்பதைத்தான் இந்த நேரத்தில் சிந்திக்கணும் அன்பானவர்களே. மற்ற விஷயங்களை எல்லாம் சொல்வோம், நீ பெரிய மருத்துவராக வேண்டும், பெரிய இன்ஜினியராக ஆக வேண்டும், நீ பெரிய மேனேஜராக வேண்டும், பெரிய பெரிய முதலாளியாக வேண்டும், நீ பிளைட்டை ஓட்ட வேண்டும், அதை தயாரிக்க வேண்டும், இதை உற்பத்தி செய்ய வேண்டும், இதை போதிப்பதில் சொல்வதில் எந்த அளவுக்கு சந்தேகம் கிடையாது, இதில் பிழையும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் என்னதான் இருந்தாலும் அல்லாஹுவை மறந்து வாழாதே, என்னதான் இருந்தாலும் ஐங்கால தொழுகை, ஐந்து நேர தொழுகை நீ விட்டுவிடாதே, அல்லாஹுவை என்ன நேரத்திலும் நீ பயந்து கொள். இப்படிப்பட்ட இதோபதேசங்களை பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு செய்கிறோமா இல்லையா என்பதை சிந்திக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, நம்முடைய மூத்துக்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அது ஒரு சாதாரண வாழ்க்கை கிடையாது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனின் நெடுகிலும் ஒரு மனிதன் மரண தருவாயை அடைந்த போது அப்போது கவலைப்படுவான். இன்றைக்கும் கூட சில நேரங்களில் ஒரு பயங்கரமான ஒரு நோய் வரும்போது, ஹார்ட் அட்டாக் அல்லது வேறு வேறு விதமான மரண தருவாயை அடையக்கூடிய, மரண வாசலை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நோய் வந்துவிட்டால் மனிதன் பயப்படுகிறான், உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா. எனவே தான தர்மங்களை அள்ளி வழங்குகிறான், பள்ளி வாசல்ல தொழுகையில முன்சஃபுல நிற்கிறான், இப்படியெல்லாம் ஒரு பயம் ஏற்படுது. ஆனால் அவன் சாதாரண நிலைக்கு, ஆரோக்கியமான நிலைக்கு மாறியதற்கு பின்னால் பழைய கதைக்கு திரும்பி விடுகிறான். இதுதான் யதார்த்தமாக இன்றைய மனிதன் நடமாடி கொண்டிருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனில் ஒருவருக்கு மௌத்தை கொடுத்து விட்டால் அப்போது அவன் எந்த நிலையில் இருப்பான் என்பதை அவ்வாறு அழகாக படம் எடுத்து சொல்கிறான். ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் கால ரப்பி ர்ஜிஊன் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்த் கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வமின் வராயிஹிம் பர்சஹுன் இலா யௌமி யுப்அஸூன். அவர்களில் ஒருவருக்கு மௌத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டால் அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்வானா, என் இறைவா, என் இறைவா, என்னை திரும்ப அனுப்பிவிடு, ஏனென்றால் நான் எதையெல்லாம் விட்டு வைத்தேனோ அந்த அமலை திரும்ப நான் செய்கிறேன், விட்டு வைத்த அமலை எல்லாம் நான் திரும்ப செய்கிறேன், எனவே என்னை கொஞ்சம் அவகாசம் கொடுத்து திருப்பி அனுப்பிவிடு என் இறைவா என்று கதறுவானாம். அப்போது அல்லாஹ் சொல்வானாம், கல்லா, முடியாது, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, நீ பேசக்கூடிய அது வெற்று வார்த்தைகள், அது பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள், உண்மையிலேயே திரும்ப கொடுத்தாலும் நீ திருந்த மாட்டாய், எனவே இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பர்சஹ் என்ற ஒரு மன்னரை வாழ்க்கை, மறைவு வாழ்க்கை, திரைமறை உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது கியாமத் நாள் வரையிலும் அங்குதான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்வான். எனவே அன்பானவர்களே, அந்த மரண நேரத்தில் நாம் இப்படி புலம்பி விடக்கூடாது. எனவே நம்முடைய மூத்து வருவதற்கு முன்னால் நம்முடைய தயாரிப்பு நிலை அதிகமாக இருக்க வேண்டும், சேமிப்புகள் அதிகமாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கொஞ்சம் கூட நமக்கு அவகாசம் தரமாட்டான். இன்னொரு இடத்திலே சொல்கிறான் அல்லாஹ், மனிதன் புலம்புவதை ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃஅஸ்ஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். என் இறைவா, எனக்கு கொஞ்சம் நேரம் அவகாசம் தரக்கூடாதா? நிறைய நேரம் வேண்டாம், கொஞ்சம் நேரம் அவகாசம் தரக்கூடாதா? அவ்வாறு தந்தால் நான் உன் பாதையிலே தான தர்மங்களை வழங்குவேனே. என்னிடத்தில் நிறைய பொருளாதாரங்கள் உள்ளன, இது நாள் வரையிலும் தர்மம் செய்யல, அதையெல்லாம் உன்னுடைய பாதையிலே தர்மம் செய்கிறேன், நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுகிறேன், இறைவா என கொஞ்சம் அவகாசம் தரக்கூடாதா என்று கேட்கும் போது அல்லாஹ் சொல்வானாம், மனிதனுக்கு அதனுடைய கால கெடு தவணை வந்து விட்டால் பிற்படுத்தவே முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான். எனவே மரணத்திற்கு வயது கிடையாது சகோதரர்களே, மரணத்திற்கு நேரம் கிடையாது, மரணத்திற்கு ஆரோக்கியம் ஆரோக்கியமற்ற நிலை என்பது கிடையாது, மரணத்திற்கு இந்த இடம்தான் இந்த இடம்தான் என்று நிர்ணயிக்கப்பட்ட இடம் கிடையாது. எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரும். எனவே அந்த மரணத்திற்கு முன்னால் நல்ல முறையில் அல்லாஹுக்காக வேண்டி நிறைய இபாதத்துகளை அமல்களை சேர்க்க வேண்டும். அவ்வாறு சேமிப்பு மட்டும்தான் நமக்கு பயன் தரும், வேற எந்த ஒன்றும் பயன் தராது என்பதை கூறிவிட்டு என்னுடைய முதல் ஹுத்பாவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஆஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹ்
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அம்மா பாத். அன்புள்ள சகோதரர்களே, பெரும்பெரும் நபித்தோழர்கள் கவலைப்பட்டதை போன்று உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் தன்னுடைய நிலையை குறித்து கவலைப்பட்டிருக்கிறார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரில் போய் நின்றாலே தனது தாடி நினைகிற அளவுக்கு அழுவார்கள். பக்கத்தில் உள்ளவர்கள்லாம் சொல்வார்கள், அமீருல் மூமினீன் அவர்களே, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள், என்ன காரணத்திற்காக நீங்கள் அழுகிறீர்கள் என்று சொல்லும்போது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒன்றை நான் கேட்டிருக்கிறேன், இந்த கபருதான் ஆகிரத்தினுடைய மறுமை வீடுகளில் முதலாவது வீடு இதுதான், அவ்வளவு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா, இதுதான் முதல் வீடு, ஆகிரத்தினுடைய முதல் வீடு இதுதான். எனவே இந்த வீட்டிலே ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டால் இதற்கு பிறகு உள்ள வாழ்க்கை அவனுக்கு எளிதாக அமைந்துவிடும், இந்த வீட்டிலே அந்த மனிதன் வெற்றி பெறவில்லை என்றால் இதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை மிக கடுமையாக இருக்கும், இதை நான் நினைத்து பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் என்றால், யார் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஏன் இவ்வாறு தாடி நினைக்கிற, அதுவும் அவருடைய தாடி நிறைய இருக்கும், அந்த தாடி நினைகிற அளவிற்கு அவர்கள் அழுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய அச்சம் எவ்வளவு அவரிடத்தில் இருந்தது. எனவே அன்பானவர்களே, நாம் எம்மாத்திரம் இந்த சஹாபாக்களை இந்த நபித்தோழர்களை நினைவு கூறும்போது நம்முடைய நிலைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே நாம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். அல்லாஹுவை பயப்படுவதில்லை, அல்லாஹ்வுக்காக நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ளவில்லை. எனவே நம்முடைய நிலைகளை மாற்ற வேண்டும், சிந்திக்காமலே இருக்கிறோம், நாம் என்ன செய்கிறோம், அன்றாடம் என்ன செய்கிறோம் என்பதையும் கூட சிந்திக்காமல் இருக்கிறோம். எனவே இவ்வாறு நம்முடைய நிலை தொடர்ச்சியாக இருக்குமேயானால் கைசேதமான ஒரு வாழ்க்கையாகத்தான் மாறும். எனவே நம்முடைய நிலைகளை அதிகமாக சிந்தித்து சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவிலே நீங்கள் படுக்கை அறையில சென்றதற்கு பின்னால் அன்று நடந்த சம்பவங்களை நினைத்து பாருங்கள், கொஞ்சம் நினைவு கூறுங்கள், காலையிலிருந்து நாம் என்ன செய்தோம், ஃபஜ்ர் ஜமாத்தோடு தொழுதோமா இல்லையா, அதற்கு பிறகு என்ன நடந்தது, இப்படி எல்லா விஷயங்களையும் அன்றாடம் நினைத்து பார்த்தாலே நம்முடைய உள்ளங்கள் மாற்றமடைந்து விடும். எனவே அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று ஒரு மையத்தை மூன்று காரியங்கள் பின்தொடர்ந்து செல்லும், அவருடைய குடும்பம், அவருடைய பொருளாதாரம், அவருடைய அமல். அவருடைய குடும்பமும் அவருடைய பொருளாதாரமும் அவருக்கு எந்த பயனும் தராது, அது திரும்ப வந்துவிடும். அவரோடு ஒட்டி கொண்டு இருப்பது, மிஞ்சி இருப்பது அவர் செய்த அமல் மட்டும்தான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸிற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம், நம்முடைய அமலை அதிகப்படுத்திக் கொள்வோம், நம்முடைய பிள்ளைகளை இஸ்லாமிய ஒழுக்க ரீதியான இதோபதேசங்களை சொல்லி அவர்களை நல்ல முறையில் தர்பியத்து கொடுத்து வளர்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அவர்களும் நம்முடைய பிற்காலத்தினுடைய சந்ததிகளும் நமக்கு பயனுள்ளதாக ஆக்கி நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹுக்காக
அல்லாஹ் இஹ்லாஸோடு ஆக்கி வல்ல ரஹ்மான் இவ்வாறு தௌஃபீக் செய்வானாக என்று கூறி இந்த ஹுத்பாவை நிறைவு செய்து கொள்கிறேன். இன் அல்லாஹ் அமரு பில் ஆதிலி உல் இஹ்சான் வைதா இதில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கரி வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன்.